الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له وله أجر كريم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: نفس المؤمن مرهونة بدينه حتى يقضى عنه. இந்த உலகை படைத்து, இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் இவ்வுலகுக்கு அருளாக இறுதியாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற மொமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவுடைய வசியத்தை செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு தேவையான குடும்பம் சார்ந்த விடயங்கள், கொடுக்கல் வாங்கல் என்று சொல்கின்ற வியாபார நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், இபாதத் என்று சொல்கின்ற வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், உலகத்தை ஆள்கின்ற ஆட்சி முறைகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருட கால அந்த நபித்துவத்துடைய காலகட்டத்தில் மனித வாழ்வுக்கு தேவையான சகல விடயங்களுக்கும் அல்லாஹு தஆலா வழிகாட்டியிருக்கின்றான். இந்த அடிப்படையில் அல் குர்ஆன் இபாதத்தை பற்றி பேசுகின்ற ஒரு சூரா இருக்கிறது குர்ஆனிலே. அந்த சூராவில் அல்லாஹு தஆலா 5 கடமைகளையும் பேசியிருக்கின்றான். அந்த சூராவுடைய ஆரம்பத்தில் இறை விசுவாசம், ஈமான், தக்குவா போன்ற விடயங்களை பேசி, இடையில் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு போன்ற இபாதத் சார்ந்த விடயங்களையும் அல்லாஹு தஆலா அந்த சூராவிலே பேசிவிட்டு, அந்த சூராவுடைய இறுதி கட்டத்திலே மறுமை நாளை பற்றி பேசிவிட்டு, ஒரு மனிதன் உலகத்தில் நிரந்தரமாக வாழ முடியாது, அவன் உலகத்தில் ஏழையாக வாழ்ந்தாலும், செல்வந்தனாக வாழ்ந்தாலும், அடிமையாக வாழ்ந்தாலும், அதிகாரத்தோடு வாழ்ந்தாலும், இந்த உலகத்தை விட்டும் எல்லோரும் பிரிய வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லி அந்த சூராவுடைய இறுதி கட்டத்திலே அல்லாஹு தஆலா கடைசியாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த உலகத்திலே மனித உரிமைகள் மிகவும் அதிகமாக மீறப்படக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. அதுதான் எங்களுடைய வியாபார நடவடிக்கைகளோடு கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். கண்ணியமான சகோதரர்களே, சூரத்துல் பக்கரா குர்ஆனுடைய இரண்டாவது சூரா. அல்லாஹு தஆலா இந்த சூராவில் அனைத்து இஸ்லாமிய கடமைகளையும் பேசியிருக்கின்றான். ஒரு அடியான் இந்த உலகத்திலே இறைவனுக்கு செய்கின்ற கடமைகளையும் அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அதே போன்று ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற கடமைகளையும் அல்லாஹ் அந்த சூராவிலே பேசியிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, மறுமையில் மனிதர்களுடைய மூன்று ஏடுகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மூன்று ஏடுகள், மூன்று ஃபைல்கள் இருக்கும். சில பேர்களுடைய ஃபைல் இருக்கும், ஏடு இருக்கும், அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது முஷ்ரிக்கீங்கள் என்று சொல்கின்ற இணை வைக்கக்கூடியவர்கள். இணை வைப்பென்பது இறைவனால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். இரண்டாவது ஒரு சாரார், அவர்களுடைய ஏடு, அதில் அவர்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை அல்லாஹ் அந்த ஏட்டிலே பதிவு செய்து வைத்திருப்பான். இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் குறை செய்யக்கூடிய மனிதர்களுடைய அந்த ஏட்டை பார்த்துவிட்டு அல்லாஹ் நாடியவர்களை மன்னித்து சொர்க்கத்தை கொடுப்பான். சில பேர்களை மன்னிக்காமல் நரகத்துக்கு அனுப்பிவிடுவான். இனியமான சகோதரர், மூன்றாவது சாரார் அவர்களுடைய ஏடு, அவர்கள் இபாதத்துடைய விடயத்திலே உலகத்தில் அக்கறை காட்டினார்கள், இறைவனுக்கு செய்கின்ற கடமைகளை அழகாக பூர்த்தியாக செய்தார்கள். ஆனால் அவர்கள் மனிதர்களுக்கு செய்கின்ற கடமைகளில் உதாசீனம் செய்திருக்கிறார்கள், குறை செய்திருக்கிறார்கள். ஹுகூகுல் இபாத் என்று சொல்லப்படுகின்ற மனித உரிமைகளை அவர்கள் மீறி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதனை அல்லாஹு தஆலா மனிதர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். ஒரு சாராரை அறவே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், முஷ்ரிக்கீங்கள். இன்னும் ஒரு சாராரை அல்லாஹ் விரும்பினால் மன்னிப்பான், விரும்பினால் மன்னிக்காமல் விட்டு விடுவான். மூன்றாவது சாரார் இந்த உலகத்திலே கொடுக்கல் வாங்கல் ரீதியிலே நடைபெறுகின்ற போது, பார்க்கின்ற போது, வியாபார நடவடிக்கைகளில் மிக அதிகமாக நாங்கள் பார்க்கின்ற போது அதிகமான பேர்கள் இந்த பட்டியலில் தான் இருக்கிறார்கள். மனித உரிமைகளை மீறக்கூடிய ஒரு சாரார். இந்த மனிதர்களை யாருக்கு இவர்கள் உலகத்தில் அநியாயம் செய்தார்களோ, அல்லது யாருடைய உரிமைகளை, உடைமைகளை யாரெல்லாம் உதாசீனம் செய்தார்களோ, அவர்களை அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். கண்ணியமான சகோதரர்கள், இதனால் தான் அல்லாஹு தஆலா இபாதத்துக்களை பேசுகின்ற அதே அளவுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கல் வாங்கலை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். இந்த இஸ்லாமிய கடமைகளை பேசிய அல்லாஹ் மறுமையுடைய நாளை பற்றி ஞாபகம் செய்துவிட்டு வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், மனிதர்களே நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். அதுதான் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் நீங்கள் திருப்பி அனுப்பப்படக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. இறைவனுக்கு முன்னால் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்கள், இது குர்ஆனுல் கடைசியாக அருளப்பட்ட குர்ஆனுடைய வசனம். குர்ஆனுடைய ஆரம்பம் இக்ரா, மனிதனை நீ வாசிக்க வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும் என்று இஸ்லாம் கல்வியை ஆரம்பமாக சொன்னது, இல்மை சொன்னது, குர்ஆனை சொன்னது. அதே குர்ஆனுடைய கடைசி வசனம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட கடைசி ஆயத், வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஆயத்து இடம்பெற்றதற்கு பின்னால் குர்ஆன் தர்தீப் செய்யப்படுகின்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஒழுங்குபடுத்துகின்ற போது இந்த ஆயத்துக்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு ஆயத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுதான் கடனோடு சம்பந்தப்பட்ட கடன் என்ற அந்த வியாபார முறையை அல்லது கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட கடனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசுகின்ற குர்ஆனுடைய வசனம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த இடத்தில் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய மறுமையுடைய அச்சம் யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ, இறைவனை நான் சந்திக்க வேண்டும், உலகத்தில் எப்படி நான் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டாலும் அல்லாஹ்விடத்திலே நான் பதில் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள், உணர்வோடு வாழக்கூடியவர்கள், அவர்கள் முறையாக கடனை எடுப்பார்கள், கடனை கொடுப்பார்கள், அல்லது எடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனுடைய கடைசியாக அருளப்பட்ட அந்த வசனத்துக்கு பின்னால் கடனோடு சம்பந்தப்பட்ட வசனத்தை அன்று குர்ஆன் ஒன்று திரட்டப்படக்கூடிய நேரத்திலே அங்கு பதிவு செய்யப்பட்டது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உலகத்தில் மிக அதிகமாக மனித உரிமைகள் மீறப்படுவது கடன் என்று சொல்கின்ற ஒரு விடயத்தினால். இந்த கடன், கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் கடனை அங்கீகரித்திருக்கிறது. கடன் கொடுப்பதை, கடன் எடுப்பதை இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் ஏன் கடன் எடுக்க வேண்டும், எதற்காக கடன் எடுக்க வேண்டும், எப்படி கடன் எடுக்க வேண்டும் என்ற முறைகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் நபி அவர்கள் கடன் கொடுத்தும் காட்டியிருக்கிறார்கள், கடன் எடுத்தும் காட்டியிருக்கிறார்கள். உலகத்திலே கடன் கொடுக்கின்ற ஒரு சாரார் இருக்கிறார்கள், கடன் பெற்று வியாபாரம் செய்யக்கூடிய வாழக்கூடிய ஒரு சாராரும் இருக்கிறார்கள். இந்த இரண்டு சாரார்களுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக வழிகாட்டியிருக்கிறார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் தேவைக்குத்தான் கடன் எடுக்க வேண்டும். அத்தியாவசியமான தேவைகளுக்குத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் எடுத்திருக்கிறார்கள். ஹுனைன் யுத்தத்துடைய நேரத்திலே சுமார் 30,000 தீனார்களை அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒருவரிடத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாக பெற்றார்கள். ஏன், அது ஒரு முக்கியமான முஸ்லீம்களுடைய ஒரு தேவைக்காக அந்த பணம் பயன்படுத்தப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, அத்தியாவசியமான தேவைக்குத்தான் மருந்தை போன்று நோயுள்ளவர்கள் தான் மருந்தை பருகுவார்கள், மருந்தை சாப்பிடுவார்கள். அதே போன்றுதான் இஸ்லாம் இந்த கடனை மருந்தை போன்றுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவைகள் ஏற்படுகின்ற போது, அவசியமான தேவைகள் ஏற்படுகின்ற போதுதான் கடன் எடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது. கண்ணியமான சகோதரர், இன்று அப்படி இல்லை. இன்று கண்ணியமான சகோதரர்களே, கடன் எடுப்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடக்கம் பிற்காலம் வரைக்கும் கடனை சஹாபாக்கள் அஞ்சி இருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனுடைய தேவை எனக்கு வைத்து விடாதே யா அல்லாஹ், கடன் பெற்று நான் வாழக்கூடாது, நான் உழைத்து சம்பாதித்து எனக்கு கிடைக்கின்ற பணத்தை கொண்டு நான் போதும் என்ற மனமோடு நான் வாழ வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் அங்கீகரிக்கப்பட்ட விடயத்துக்கு, இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட விடயத்துக்குத்தான் கடன் பெறுவதை இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறது. ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவைகள் போக மேல்மிச்சமான செலவுகளுக்கு கடன் எடுப்பதை இஸ்லாம் வரவேற்பது கிடையாது. இனிமான சகோதரர்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே ஒரு துவா செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மஹரம். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாவமான காரியங்கள் செய்வதை விட்டும் கடனுடைய தேவையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இப்போது ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கடனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றீர்களே, என்ன காரணம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை நரகவாசியாக, நரகம் செல்வதற்கு தகுதியானவனாக ஒரு மனிதனை மாற்றுகின்ற இரண்டு பாவங்கள், இரண்டு காரணங்களுக்கு கடன் காரணமாக அமைகிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னர் ரஜுல இதா கரிம் ஹத்தத ஃபகதப். ஒரு மனிதன் கடனாளியாக மாறிவிட்டால் அவன் பேசினால் பொய் பேச ஆரம்பித்து விடுவான், கடனை எடுத்து விடுவார். ஆனால் அந்த கடனை செலுத்த வேண்டிய, திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டம் வருகின்ற போது, அந்த மனிதர் முடியாத சந்தர்ப்பத்தில் இருக்கும் போது அவர் பொய் சொல்ல ஆரம்பித்து விடுவார். வீட்டில் இருந்து கொண்டு வீட்டில் இல்லை என்று சொல்வார். கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், கடனாளியாக ஒருவர் மாறிவிட்டார் என்றால் அடுத்ததாக அவர் பொய்யனாக மாறிவிடுவார். சில போது அவர் கொடுக்கின்ற செக்குகள், காசோலைகள் போலியானதாக இருக்கும். அது ரிட்டர்ன் ஆகக்கூடிய நேரத்தில், நிராகரிக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் அவனுடைய செயலினால் பொய்யனாக மாறுகிறார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடன் ஒரு மனிதனை பொய்யனாக மாற்றிவிடுகிறது, பொய்யின் பால் ஒரு மனிதனை இட்டுச் செல்கிறது. அதனால் நான் தொழுகையில் கடனை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன். மேலும் சொன்னார்கள், ஒரு மனிதன் கடனாளியாக மாறிவிட்டான் என்றால் வாக்களித்தால் அந்த வாக்குக்கு மாற்றம் செய்யக்கூடியவராக அவர் மாறிவிடுவார். வாக்குக்கு மாற்றம் செய்வது, பொய் சொல்வது முஸ்லீம்களுடைய பண்பு கிடையாது, சுவர்க்கவாதிகளுடைய பண்பு கிடையாது. இந்த இரண்டு தன்மைகளும் நரகவாசிகளுடைய அடையாளம். அதனால் கடன் ஒரு மனிதனை நரகவாசியாக மாற்றிவிடுகிறது. அதனால் நான் அல்லாஹ்விடத்தில் தொழுகையில் பாதுகாப்பு தேடுகிறேன், கடனுடைய தேவையை அல்லாஹ் எனது வாழ்வில் வைத்து விடாதே, கிடைத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொண்டு ஆடம்பரம் இல்லாமல், தாம்பீகம் இல்லாமல் வாழ்வை கழிப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை தருவாயாக என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கடன் ஒரு மனிதனை பொய்யனாக மாற்றுவதை போன்று, வாக்குக்கு மாற்றம் செய்கின்ற ஒருவராக மாற்றுவதை போன்று எப்போதும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த கடன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸிலே, லா துகீஃபு அன்ஃபுஸகும் பித்தைன், தோழர்களே, நண்பர்களே, முஸ்லீம்களே, கடனை பெற்று உங்களுடைய சக்தியால் கட்ட முடியாத சுமையை நீங்கள் கடனாக பெற்று அந்த கடனை கொடுத்தவர் என்னிடத்தில் இந்த நேரத்திலும் கடனை கேட்டு வரலாம், என்னை தேடி வரலாம், எனது வீட்டு கதவை தட்டலாம் என்ற அச்சத்தோடு நீங்கள் வாழ வேண்டாம். கடனை உங்களுடைய அச்சத்துக்கு காரணமாக, பயத்துக்கு காரணமாக கடனை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஒரு விடயத்தை உணர்த்தினார்கள். கடன் ஒரு மனித உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தும், கோழைத்தனத்தை ஏற்படுத்தும். கடன் எடுத்தவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமையாக மாறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உலகத்திலே ஏற்படுவது உண்டு. தலை குனிய வேண்டிய நிலையும் ஏற்படுவதுண்டு. ஏன் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வத்தைன், மனிதர்களே நீங்கள் உழைத்து உங்களிடத்தில் இருப்பதை கொண்டு நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள். கடன் பெற்று வாழ வேண்டும் என்று நீங்கள் எத்தனிக்க வேண்டாம். கடனை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். ஏனென்றால் கடனுடைய ஆரம்பம், ஒருவர் கடனை எடுத்துவிட்டால் உண்மையில் அதை செலுத்த வேண்டும், திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுத்தவர் நிச்சயமாக அவர் அதே சிந்தனையோடுதான் அவருடைய காலத்தை கழிப்பார். எப்போதும் அவருடைய சிந்தனையில் இந்த கடனை கொடுக்க வேண்டும், இந்த கடனை கொடுக்க வேண்டும், நான் கடனாளியாக மாறிவிட்டேன் என்ற அச்சத்தினால் அவர் கவலையோடு யோசனையோடு வாழக்கூடியவராக மாறிவிடுவார். எனவே கடனுடைய ஆரம்பம் அச்சத்தையும் கவலையையும் உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திவிடும். அதனுடைய முடிவு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார், இன்று உலகத்தில் பல பேர்கள் சிறையிலே அவர்கள் தண்டனை அனுபவிப்பதற்கும் அல்லது நீதிமன்றங்களுக்கு அடிக்கடி செல்வதற்கும் அல்லது அவர்களுடைய வியாபார நடவடிக்கைகளை விட்டும் அவர்கள் தூரமாக்கப்படுவதற்கும் அல்லது குடும்பங்களை விட்டும் அவர்கள் ஒதுக்கப்படுவதற்கும் அல்லது குடும்பங்கள் பிரிவதற்கும் சகோதரர்களுக்கு மத்தியில் காணப்பட்ட ஒற்றுமையில் சீர்குலைவு ஏற்படுவதற்கும் கடன் காரணமாக இருக்கிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வாஆகிரஹு ஹர்ப், கடனுடைய ஆரம்பம் கவலை துக்கம், அந்த கடனுடைய முடிவு போராட்டம், யுத்தம், சண்டை, உறவுகள் துண்டிக்கப்படும், ஊர்கள் பிரிந்துவிடும். எனவே பிணக்குகளுக்கு காரணமாக கடன் மாறிவிடும் என்று கடன் உறவை துண்டிக்கும் நாங்கள் சொல்கிறோம். இது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை. கடன் உறவை துண்டித்துவிடும், நட்பை துண்டித்துவிடும், பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். சில போது 1000 ரூபாவுடைய கடன் தான் பெரிய ஒரு யுத்தத்துக்கு காரணமாக மாறிவிடும், பிரச்சனைக்கு காரணமாக மாறிவிடும். எனவே கடனை விட்டு உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன் என்று உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்று இஸ்லாமிய சகோதரர், எனவே தேவைகள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், உண்மையில் நோயினால் அல்லது ஒரு குமரு காரியத்துக்காக அல்லது ஏதோ ஒரு இடையில் ஏற்பட்ட உண்மையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்காக மற்றவர்களுடைய உதவியை நாடக்கூடியவர்கள் உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படியானவர்களுக்கு கடன் கொடுத்து உதவி செய்வதை இஸ்லாம் சதக்காவை விடவும் சிறந்ததாக சொல்லியிருக்கிறது. தேவையுள்ளவர்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கோ அல்லது ஆடம்பரமாக திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ கடன் தருவதல்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆகுமாக்கப்பட்ட விடயம் அத்தியாவசியமான விடயமாக இருந்தால் கடன் பெறுவதை இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த கடனை பெறுகின்ற போது இரண்டாவது விடயம், கடனை பெறக்கூடியவருடைய உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும், நான் எடுக்கின்ற இந்த கடன் தொகையை என்னால் திருப்பிக் கொடுக்கலாம். தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு தொகையை, தன்னால் செலுத்த முடியாத ஒரு தொகையை ஒருவர் கடனாக எடுக்கின்ற போது நிச்சயமாக அங்கு அல்லாஹ் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு அவருக்கு அவகாசத்தை கொடுக்க மாட்டான். இன்று பல பேர்கள் போலியான டாக்குமெண்ட்களை செய்து, பத்திரங்களை செய்து வங்கிக்கு சென்று கடன்களை பெறுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் அங்கீகரிக்காத முறையில் கடன் எடுப்பது இஸ்லாத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் ஹலாலான முறையிலே கடன் எடுப்பதும் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தேவை இல்லாத ஒருவர் போலியான ஆவணங்களை வைத்து தேவையற்ற முறையிலே, இஸ்லாம் தடுத்த முறையிலே வட்டியின் அடிப்படையில் செலுத்தப்படுகின்ற கடனை பெறுவதற்காக ஒருவர் செல்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு கிடைக்காது. கண்ணியமான சகோதரர்களே, ஏன் அவர் தயாரித்த ஆவணங்கள் அனைத்தும் போலியானது? பொய்யின் அடிப்படையிலே கடனை பெறுகிறார், ஏமாற்றத்தின் அடிப்படையிலே கடனை பெறுகிறார். அவரால் குறிப்பிட்ட தவணையில் செலுத்த முடியாத தொகையை அவர் பெறுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு இடத்திலே கடன் எடுக்கிறார், எடுக்கும் போது அவருடைய உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கை எண்ணம் இருக்கிறது, நிச்சயமாக இதை என்னால் திருப்பி கொடுக்கலாம், கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு எடுக்கின்ற போது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கடனை அடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இன்னும் ஒரு மனிதர் போலியான ஆவணங்களை வைத்து அல்லது பொய் சொல்லி தன்னுடைய வருமானம் இப்படித்தான் இருக்கிறது என்று அவர் அறிந்திருந்தும் தன்னுடைய வருமானத்தை தெளிவாக காட்டி ஒரு நபரிடத்திலோ அல்லது ஒரு வங்கிக்கு சென்றோ அல்லது ஒரு நிறுவனத்துக்கு சென்றோ அவர் கடன் பெறுகின்ற போது அவருக்கே தெரியும், குறிப்பிட்ட காலத்தில் அந்த கடனை செலுத்த முடியாது என்று அவருக்கு நன்றாக தெரியும். நபியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்லபஹுல்லாஹ், அவர் எடுத்த கடனின் மூலம் அவருடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்ய மாட்டான், மேலும் மேலும் அவருக்கு வறுமை ஏற்படும், சிரமம் ஏற்படும், தேவை போக வேண்டும் என்று கடன் பெற்றார். ஆனால் அவருடைய நோக்கம் பிழையானது, எண்ணம் பிழையானது, அதனால் தேவைகளை அல்லாஹ் இன்னும் அதிகரித்து விடுவான், அவருடைய கடனை செலுத்த முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் சிரமங்கள் ஏற்பட்டுவிடும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்று இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற போது இறைவனுக்கு செய்கின்ற விடயங்களில் குறை வைத்திருந்தால் இறைவன் மன்னிக்கலாம். ஆனால் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது ஒரு மனிதன் ஒரு ரூபாய் கூட கடன் இல்லாதவனாக பிரிய வேண்டும். கண்ணியமான சகோதரர், இன்று நாங்கள் கடன் என்று சொல்கின்ற போது நாங்கள் நினைப்பது நான் இன்னும் ஒரு மூன்றாவது நபருக்கு கொடுப்பதுதான் அல்லது அவருக்கு கொடுக்க இருப்பதுதான் கடன் என்று நாங்கள் கருதுகிறோம். இல்லை சகோதரர்களே, இந்த உலகத்திலே சில பேர்கள் 40-50 வருடங்களாக கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள், ஆனால் அவர்கள் இன்னும் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு கடனாளியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அந்த மனைவியை அவர்கள் ஹலாலான மனைவியாக, அங்கீகரிக்கப்பட்ட மனைவியாக திருமணம் செய்கின்ற போது வாஅதுன் நிஸா ஸதுகாத்ஹின்ன நஹ்லா, நீங்கள் வலிமா ஒரு சுன்னத்தான காரியம், மஹர் என்பது கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது, இந்த மஹரை மணப்பெண்ணிடத்திலே நீங்கள் கொடுக்க வேண்டும், கட்டாயம் கொடுக்க வேண்டும் இஸ்லாம் சொன்னது. இன்று மனைவியுடைய இந்த மஹரை கடனாக பெற்று சந்தோஷத்துக்காக அன்புக்காக அந்த மனைவிக்கு கொடுத்த அந்த ஹதியாவை, அந்த மகரை அந்த கட்டாயம் கொடுக்க வேண்டிய அந்த பொருளாதார உதவியை இன்று சில பேர்கள் அதனை ஆபரணமாக வங்கிகளிலே வைத்திருக்கிறார்கள். வங்கிக்கும் கடன், மனைவிக்கும் கடன், அந்த கடனை மனைவி மன்னிக்காத வரைக்கும் எம்மோடு 40 வருடம் என்ன, 30 வருடம் என்ன, 50 வருடங்கள் எம்மோடு சேர்ந்து வாழ்ந்த மனைவியாக இருந்தாலும் மகரை நாங்கள் மீட்டிக் கொடுக்க வேண்டும், அல்லது அந்த பெண் மன்னிக்க வேண்டும், அல்லது விரும்பி தந்துவிட்டால் அதனை எமக்கு பெறலாம், அது எமக்கு ஹலால். இல்லை என்றால் மனைவிக்கு நான் கொடுத்த மகர்தானே என்று அதை நாங்கள் வங்கிகளில் வைத்து அல்லது யாருக்கோ கொடுத்து கடனை பெற்று அந்த மகரை எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் நாங்கள் அந்த மனைவிக்கு கொடுக்கவில்லை என்றால் எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் எங்களுடைய அனந்தர சொத்துக்களை நாங்கள் பங்கிடுவதற்கு முன்னால் அந்த மகர் தொகையை அந்த மனைவிக்கு கொடுத்து விட்டுத்தான் நாங்கள் எங்களுடைய ஏனைய அனந்தர சொத்துக்களை பங்கு பிடிக்க வேண்டும். ஒருவர் மரணித்து விட்டால் முதலாவதாக அவருடைய அனந்தர சொத்திலிருந்து அவருடைய வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பின்னால் அவர் செலுத்த வேண்டிய கடன், அது தனிநபர்களுக்கு செலுத்த வேண்டிய கடனாக இருக்கலாம், அல்லது மனைவிக்கு செலுத்த வேண்டிய மகராக இருக்கலாம், அல்லது மனைவிக்கு அவர் அன்றாடம் கொடுக்கின்ற அந்நஃபகத்துல் வாஜிபா என்று சொல்கின்ற கட்டாயம் கொடுக்க வேண்டிய செலவீனமாக இருக்கலாம். இவைகளில் குறை வைத்தால் இவர் மனித உரிமையை மீறியிருக்கிறார். மனைவி மன்னிக்க வேண்டும், வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் இவர் அல்லாஹ்விடத்தில் இதற்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும். இவருக்கு கண்ணியமான சகோதரர்களே, எனவே கடன் என்பது பாரதூரமான ஒன்று. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதை போன்று இரவில் ஒரு மனிதனை தூங்க விடாத அளவுக்கு யோசனைகளையும் சிந்தனைகளையும் மனித உள்ளத்தில் ஏற்படுத்திவிடும். பகல் நேரத்திலே மகல்ல துன்பை நன்னாஸ், முகத்தை காட்ட முடியாமல் ஒளித்து வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு கடனின் மூலம் ஒரு மனிதன் தள்ளப்படுகிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, கடன் தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பதை இஸ்லாம் சதக்காவை விட சிறந்ததாக சொல்லியிருக்கிறது. ஏன், நாங்கள் ஒருவருக்கு ஹதியா கொடுக்கின்ற போது, சதக்கா கொடுக்கின்ற போது, அந்த சதக்காவை ஹதியாவை பெறுபவர் தேவையுள்ளவராகவும் இருக்கலாம், தேவையற்றவராகவும் இருக்கலாம். ஆனால் ஒருவர் எங்களிடத்திலே கடன் கேட்டு வருகிறார் என்றால் ஒரு தேவையை முன்வைத்துத்தான் எங்களிடத்திலே அவர் வருகிறார். எனவே அந்த இடத்தில் நாங்கள் ஒருவருடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற காரணத்தினால் இஸ்லாம் சொல்கிறது சதக்காவை விடவும் கடன் கொடுப்பது சிறந்தது. யாருக்கு? தேவை உள்ளவர்களுக்கு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, முறையாக நாங்கள் கடனை பெற வேண்டும். கடனை பற்றி இஸ்லாம் பேசுகின்ற அந்த வசனத்துக்கு முன்னால், மறுமை நாளை பற்றி பேசுவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா வட்டியை பற்றி பேசுகின்றான். கடனும் வட்டியும் இரண்டு சகோதரர்களை போல. ஒரு மனிதன் கடனை பெற்று செலுத்த முடியாமல் போகின்ற போது அவன் வட்டிக்கு அடிமையாக மாறிவிடுகிறார், ஹராம் என்று தெரிந்தும் அடிமையாக மாறிவிடுகிறார். இதனால் அல்லாஹு தஆலா மறுமை நாளை பற்றி பேசுகின்ற போது, உலகத்தை விட்டு நாங்கள் எல்லோரும் பிரிந்து செல்கின்ற மரணிக்கின்ற ஒரு நாள் இருக்கிறது, எங்களுடைய மையத்தை வைத்துவிட்டு கடனை பற்றி பேசுகின்ற ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளை பற்றி பேசுவதற்கு முந்திய வசனத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வதரூ மா பகிய மினர் ரிபா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து வட்டியை முற்றுமுழுதாக விட்டுவிடுங்கள். அதுக்கு பின்னால் தான் அல்லாஹ் மௌத்தை பேசுகிறான். அதுக்கு பின்னால் தான் அல்லாஹ் கடனை எப்படி கொடுக்க வேண்டும், எடுக்க வேண்டும் என்று கடனை பற்றி பேசுகிறான். எனவே கடன் ஒருவனை வட்டிக்காரனாக மாற்றிவிடும். கடன் கொடுப்பவரையும் வட்டிக்காரராகவும் கடன் எடுத்தவரையும் வட்டிக்காரராக மாற்றிவிடும். சிலபோது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கடன் ஒரு மனிதனை இஸ்லாமிய வரம்பை விட்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றிவிடும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் அத்தஹியாத்தில் ஓதிய துஆக்களில் ஒன்றுதான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின அத்தைனி வல் குஃப்ர், யா அல்லாஹ் நான் கடனை விட்டும் குஃப்ரை விட்டும் கடனை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், குஃப்ர் என்ற இறை நிராகரிப்பை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு சஹாபி கேட்கிறார், நபி அவர்கள் சலாம் கொடுத்தவுடன் கேட்கிறார், அயஅதிலு தைனு பில் குஃப்ரி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் கடனை சொன்னீர்கள், கடன் என்பது எங்களுடைய கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட ஒன்று, இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று, அந்த கடனுக்கு அடுத்ததாக நீங்கள் குஃப்ரை சொன்னீர்களே, இந்த கடன் குஃப்ருக்கு ஈடாகுமா, கடன் குஃப்ருக்கு சமமானதா என்று அந்த நபித்தோழர் கேட்கின்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் ஆம், கடன் சில நேரத்தில் ஒரு மனிதனை காஃபிராக மாற்றிவிடும். இந்த உலகத்திலே ஆப்பிரிக்கா நாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அதிகமான முஸ்லிம்கள் வறுமையிலே வாழக்கூடிய நாடு ஆப்பிரிக்கா நாடுகள். இந்த பிரதேசங்களிலே இன்று மிக அதிகமான முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள், கடனை விட்டும் யான் பாதுகாப்பு தேடுகிறேன், குஃப்ரை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏ சகோதரர்கள், இன்று பல பேருடைய வறுமை, பல பேருடைய கடன் சுமை உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியாத இக்கட்டான சூழ்நிலையின் காரணத்தினால் நாங்கள் மரணித்து விடுவதை விடவும் மதம் மாறுவோம் என்ற சிந்தனையோடு இன்று பல பேர்கள் மதத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? கடன் அவர்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிட்டது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர், எனவே இஸ்லாம் சொல்கின்ற இஸ்லாம் அங்கீகரித்த முறையிலே முறையாக இபாதத் என்ற அடிப்படையிலே கடனை பெறுவோம், செலுத்துவோம், செலுத்த வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு தேவைகள் அத்தியாவசியமான தேவைகள் ஏற்படுகின்ற போது கடன் பெறுவோம். நிச்சயமாக அல்லாஹு தாலா அதனை கட்டுவதற்காக திருப்பி செலுத்துவதற்கான அவகாசத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தருவான். கடன் பெற்று உண்மையில் என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், குமர காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற தூய எண்ணங்களை முறையான முறையிலே கடனை பெற்று செய்கின்ற போது நிச்சயமாக அது சதக்காவை விட சிறந்ததாக மாறி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் எங்களுடைய குடும்பத்துடைய மறுமலர்ச்சிக்கு அது காரணமாக இருக்கும். சுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வறுமையில் வாழ்ந்த ஒரு சஹாபி. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கணவன், அபூபக்கர் ரழியுடைய மகள் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வறுமையிலே வாழக்கூடிய ஒருவராக இருந்தார்கள். தெளிவான சகோதரி, ஆனால் அவர் நம்பிக்கையான ஒருவராக கருதப்பட்டார். அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அவர்களுடைய அமானித பொருட்களை ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வந்து ஒப்படைப்பார்கள். இந்த நேரத்தில் அமானிதம் என்றால் ஒருவர் எந்த பணத்தை எங்களுக்கு தந்தாரோ அதே பணத்தை, அதே நோட்டை, அதே நாணயத்தை நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும், மாற்ற முடியாது. மாநிலம் பாதுகாப்பது சிரமம். இந்த நேரத்தில் ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரக்கூடியவர்களிடத்திலே ஒரு அனுமதியை பெறுவார்கள். நீங்கள் தருகின்ற பணங்களை அமானிதமாக தர வேண்டாம், எனக்கு கடனாக தாருங்கள், கடனாக தாருங்கள் என்று அவர்களிடத்தில் அனுமதியை பெற்று அந்த அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட அந்த பணங்களை கடனாக பெற்று ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். வெளியமான சோதர் சஹாபாக்களிலே அந்த ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடனாளியாக மாறியதை போன்று எந்த சஹாபியும் மாறவில்லை. அந்த அளவுக்கு என்ன செய்தார்கள் என்றால் எடுத்த பணங்களை கடனாக பெற்று அல் கர்துல் ஹசன் என்ற அடிப்படையிலே மதீனாவிலே வாழக்கூடிய ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள், திருப்பி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு உதவி செய்தார்கள். சில பேர்கள் திருப்பி கொடுக்க முடியாமல் போன நேரத்திலே கடனாளியாக இவர்கள் மாறிவிடுகிறார்கள். நான்கு மனைவிமார்கள்
19 பிள்ளைகள், 4 மனைவிமார்கள், 19 பிள்ளைகள். நெளியமான சகோதரி, இப்போது ஜமல் யுத்தம் நடைபெறக்கூடிய நேரத்திலே ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் வாலிபனாக இருக்கிறார், சிறுவராக இருக்கிறார், அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார், மகனே இந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டு விடலாம், நான் ஷஹீதாக்கப்பட்டு விடலாம், எனவே எனக்கு கடன் சுமை இருக்கிறது. கண்ணியமான சகோதரி, இன்று பல பேர்கள் மரணிக்கின்ற போது மனைவிமார்களை சிந்திப்பார்கள், பிள்ளைகளை சிந்திப்பார்கள், நான் கொடுக்க இருக்கின்ற கடன் சிந்திப்பது மிக குறைவு. யுத்த களத்திலே இந்த சஹாபி மகனை அழைத்து சொல்கிறார், 4 மனைவிமார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை, 19 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை, சொல்கிறார்கள் இந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாக்கப்படுவேன், ஷஹீதுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஒரு மனிதன் ஒரு தடவை அல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை ஷஹீதாக்கப்பட்டு பிறகு உயிர் கொடுக்கப்பட்டு பிறகு 2 தடவைகள், 3 தடவைகள் ஒரு மனிதன் ஷஹீதாக்கப்பட்டாலும் ஒரு ரூபாய் கடனாளியாக அவர் மரணித்தால் அவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா மகனை பார்த்து சொல்கிறார்கள், நான் கடனாளியாக மரணித்து விடலாம், மகனே என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய கடனை நீ அடைக்க வேண்டும், கடனை அடைப்பதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெற்றோர்கள் மரணித்ததற்கு பின்னால் பெற்றோர்களுக்காக உலகத்தில் செய்கின்ற மிகப்பெரிய உபகாரம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் எங்களுக்காக பட்ட கடன்களை நாங்கள் அடைப்பதற்கு முன் வர வேண்டும். இது ஒரு மகன் தன்னை வாப்பாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம். கண்ணியமான சகோதரர் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து வாப்பா சொல்றாரு, கடன் அடைக்கணும், நீ முடியாமல் போனால் நான் நிச்சயமாக மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் கடனாக கொடுத்திருக்கிறேன், முடியாத கட்டத்தில் அல்லாஹ்வை நீ மறந்து விடக்கூடாது, வஸ்தைன் பி மௌலாய், என்னுடைய இறைவன் அல்லாஹ்விடத்திலே நீ உதவி தேடு என்று, துவா செய் என்று மகனிடத்திலே சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மகன் முயற்சி செய்கிறார், துவா செய்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளிகள் ஓத வேண்டிய அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹசன், அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃதலிக பிஃதலிக அம்மன் திவாத் போன்ற துஆக்களை ஓதுகிறார்கள். கண்ணியமான சகோதரர், லட்சக்கணக்கான தீனார்கள், உலமாக்கள் அந்த கணக்கை சரியாக சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தொகையை கடனாக விட்டுவிட்டு போனார்கள். மகன் அடைத்து விடுகிறார். எந்த அளவுக்கு என்றால், கடைசியாக 4 வருடங்களாக மதீனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளையும் மகன் தட்டுகிறார், கடை தெருவுகளை தட்டுகிறார், தட்டி கேட்கிறார், ஏண்ட வாப்பா உங்களுக்கு ஏதேனும் தர இருக்கிறதா? ஒரு நாள் அல்ல, 4 வருடங்களாக வாப்பாவுடைய கடனை அடைத்துவிட்டு வீடு வீடாக போய் கேட்கிறார், வாப்பா ஏதேனும் தர இருக்கிறதா? நீங்க ஏதாவது தர இருந்தா நீங்க உங்களுக்கு தராத வரைக்கும் இந்த வாப்பாவை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று மகன் முயற்சி செய்கிறாரு. கண்ணியமான சகோதரர், கடனும் அடைக்கப்பட்டு விட்டது. எந்த அளவுக்கு என்றா, அப்துல்லா ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய 2 பிள்ளைகளை, உர்வத்தி இப்னு ஸுபைர், அப்துல்லாஹி இப்னு ஸுபைர், 2 பேர்களையும் தந்தையுடைய மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சியாளர்களாக மாற்றினான். இஸ்லாமிய ஆட்சியாளர் உர்வத்தி இப்னு ஸுபைர் மதீனாவுடைய பகுதியிலும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வாழ்கிறார். அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் மக்காவுடைய ஆட்சியாளராக மாறுகிறார். காபத்துல்லாவை தன்னுடைய பணத்தினால் கட்டக்கூடிய அளவுக்கு செல்வத்தையும் வரக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். ஏன் காரணம் சகோதரர்களே, அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு தஆலாவுடைய தந்தை ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு முறையாக கடன் பெற்றார்கள், தேவைக்கு பெற்றார்கள், மக்களுக்கு உதவினார்கள், கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளை பார்த்து கடனை அடைக்க வேண்டும் என்று வசியத்தை செய்தார்கள். அல்லாஹ் உதவி செய்தான், அல்லாஹ் உதவி செய்தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, கடனாளிகள் இருந்தால் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பதையும் இஸ்லாம் வரவேற்கிறது. நேர அவகாசம் கொடுப்பது, யார் ஒரு கடனாளிக்கு நேர அவகாசம் கொடுப்பாரோ அல்லது காலத்தை கொஞ்சம் பிற்போடுவாரோ, சொன்னார்கள், அந்த கடனை செலுத்த வேண்டியவர்களுக்கு நாங்கள் செலுத்துவதை இஸ்லாம் கடமை என்று சொல்லியிருக்கிறது. செலுத்தாமல் பிற்பாடுவதை, பொய் சொல்லுவதை, ஏமாற்றுவதை, முடியுமாக இருந்தும் கடனை அடைக்காமல் இருப்பதை அநியாயம் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய ஊர்களிலே, பிரதேசங்களிலே, முஸ்லீம்களுக்கு மத்தியிலே தேவைகளுக்காக, நிர்பந்தங்களுக்காக, நோய்களுக்காக கடனாளியாக மாறக்கூடியவர்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே இருப்பார்கள். இவர்களுக்கு ஜகாத்துடைய ஒரு பகுதியை இஸ்லாம் ஒதுக்க சொல்லியிருக்கிறது. கடனாளிகளுக்கு ஜகாத்தை கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு மத்தியிலும் அதற்கு பின்னால் வாழ்ந்தவர்களுக்கு மத்தியிலும் இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய நேரத்திலே பைத்துல் மால் என்ற ஒன்று இருந்தது. அதிலிருந்தும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய கடனை அடைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல் கர்துல் ஹசன் என்ற ஒரு இபாதத்தை, வழிமுறையை குர்ஆன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. பணங்களை சேகரித்து சங்கம் ஒன்றை உருவாக்கி பொதுவாக பணத்தை சேர்த்து அதன் மூலம் கடனாளிகளுக்கு நாங்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும். அதுதான் எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை வட்டி கடைக்கும் வங்கிகளுக்கும் செல்வதை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய உடம்பில் ஹலாலால இரத்தம் ஓட வேண்டும் என்றால் இப்படியான திட்டங்களை கிராம மட்டங்களில் இருந்து நிர்வாக ரீதியாக, ஊர் தலைவர்கள் ரீதியாக அல் கர்துல் ஹசன் என்ற தேவைகளுக்கும் நோய்களுக்கும் நிர்பந்தமான விடயங்களுக்கும் கடன்பட்டவர்களுடைய கடனை அடைப்பதற்கான இப்படியான திட்டங்களை, வேலை திட்டங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்தி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை வட்டியை விட்டும், கடன் தொல்லையை விட்டும், இப்படியான பிரச்சனைகளை விட்டும் நாங்கள் பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும். உள்ளநாயன் அல்லாஹு தாலாவுக்கு கிருபை செய்வானாக. தாலாங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தாலாங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தாங்கள் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாகவும், உன்னுடைய ரிஸ்கை பெற்று ஹலாலான முறையிலே பெற்று என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிப்பதற்கு கிருபை செய்வாயாக.